ගරු ලසන් තාලගිවන මැතුවා මාට විනාඩි 12ක කාලයක්
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි අද පෙරටේ ඉතාමත් වැදගත් පනතක් පාර්ලිමේන්තුවට විවාදයට ගෙනලා තිබෙන අවස්ථාවක් මනාප මැතිවරණ ක්‍රමය අපේ රටේ හඳුන්වා දීපු පළමුවෙනි අවස්ථාවේ ඉඳන්ම ඊට පස්සේ සෑම පැවති ජාතික මැතිවරණයකදීම ප්‍රතිපත්ති ප්‍රකාශනවල ඉදිරිපත් කරපු කරුණක් තමා කොට්ටාස සහ සමානුපාතික මිශ්‍ර මැතිවරණ ක්‍රමයක් ඒ දේශපාලන පක්ෂ බලයට පත් වුණොත් ඒ රාජ්‍ය නායකයෝ ජනාධිපතිවරයා වශයෙන් පත් වුණොත් කරනවා කියලා ජනාධිපති වර්ණවලදී පාර්ලිමේන්තු මැතිවරණවලදී ඉදිරිපත් කළා. වගේම රටේ ජනතාව මනාප මැතිවරණ ක්‍රමයේ පිළිබඳව විශාල පිළිකුල් සහගත තත්ත්වයක් මේ රට තුළ අදත් තිබෙනවා එදත් තිබුණා. ඒ වගේම මේ නිසා දේශපාලන පක්ෂපක්ෂ අතර වගේම එකම දේශපාලන පක්ෂයේ අය මරාගත්තා කොටාගත්තා. අපි ලක්ෂ්මන් භාරත අපි කවුරුත් ගරු කරන එතුමාගේ ජීවිතය අහිමි වුණේ මේ මනාප ක්‍රමේ අහිතකර ප්‍රතිඵලයක් ලෙසයි. එම නිසා අපි කවුරුත් මං හිතන්නේ පිළිගන්නවා අපේ රටේ මනාප මැතිවරණ ක්‍රමය ඉවත් කරලා සමානුපාතික මැතිවරණ ක්‍රමය සහ කොට්ටාස මැතිවරණ ක්‍රමය හඳුන්වා දීලා කොට්ටාසයට වග කියන මන්ත්‍රීවරයෙක් අනිවාර්යෙන්ම ලබා දීම සාධාරණ ක්‍රමයක් කියලා. අන්නේ දශක ගණනාවක් තිස්සේ මේ රටේ බලාපොරොත්තු වුණු දේ තමයි අද පළාත් සභා සඳහා ඉටු වෙන්නේ. පසුගිය කාල සීමාව තුළදී පළාත් පාලන ආයතන සඳහා ඒ කාර්යභාරය කරලා අවසానයි. ඒ අනුව අදින් පස්සේ මින් ඉදිරියට අපේ රටේ පැවැත්වෙන සෑම පළාත් පාලන මැතිවරණයක්ම පැවැත්වෙන්නේ නව මැතිවරණ ක්‍රමයේ යටතේ. අදින් පස්සේ අපේ රටේ පැවැත්වෙන සෑම පළාත් සභා මැතිවරණයක්ම පැවැත්වෙන්නේ මනාපවලින් තොරව කොට්ටාස සහ සමානුපාතික ක්‍රමය කියන මිශ්‍ර ක්‍රමය යටතේ. එම නිසා එවැනි ඉතාමත් වටිනා පනතකට සම්බන්ධ වීමට දායක වීමට ලැබීම පිළිබඳව ඉතාමත් සතුටු වෙනවා. අනිත් පැත්තෙන් අද දැන් අපේ රටේ අපි සියලුම දෙනාම පිළිගත යුතුයි. අපේ රටේ සිටින සියලුම දේශපාලඥයා කියන කෙනා දිහා පිළිබඳව රටේ ජනතාව දකින්නේ වැරදි විදිහකට. අද මේ පාර්ලිමේන්තුවේම ඉන්නවා මාසික වැටුපවත් ගන්න නැති මන්ත්‍රීවරු. නමුත් ජනතාව ඒ අය පිළිබඳව දකින්නේ නැහැ. ඒ අය දිහා දකින්නේ හොරු වංචාකාරයෝ මිනිමරුව කියන ඒ කෝණෙන් තමා රටේ ජනතාව දේශපාලඥයා දිහා දකින්. ඒකට හේතුව එවැනි තත්ත්වයක් ඇතිවීමට විවිධම හේතුන් තිබෙනවා. ප්‍රධානතම වශයෙන් මං හිතන්නේ එවැනි තත්ත්වයක් ඇතිවීමට බලපෑවේ සල්ලි නැතුව මනාප මැතිවරණයකට ඉදිරිපත් වෙන්න පුළුවන්කමක් නැහැ. දැන් අද එnde end වැඩි වෙනවා. ඉදිරි පැවැත්වෙන මැතිවරණවලදී සමහර පළාත් සභා මැතිවරණවලට සමහර අපේක්ෂකයෝ මිලියන 200-300 වියදම් කළා. මෙවැනි තත්ත්වයක් නිසා තමයි දේශපාලනඥයින්ට මේ ආකල්ප මේ තත්ත්ව ජනතාව තුළ අද ඇති වෙලා තිබෙන්නේ. ඒ නිසා අපි සෑම අතකින් අපි පක්ෂයක් විදියට මේ රජයට සම්බන්ධ වීමේදීත් අපි ගිවිසුම් ගත වීමේදීත් ගිවිසුමෙහි දෙවෙනි කරුණ තමයි මැතිවරණ ක්‍රමයේ වෙනස් වීමට ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය දායක වෙනවා කියලා. අපි දින 100 ඇතුළත 20 වෙනි සංශෝධනය ගෙන එන්න කටයුතු කළා. අපි මැතිවරණ කොමසාරිස්තුමා හැම අපට ඒ වෙලේ උපදේශක සේවය ලබා දුන්නා ඉතාමත් හොඳින්. නමුත් අපිට ඒක බැරි වුණා ක්‍රියාත්මක කරන්න බැරි වුණා. එම නිසා අද අපිට සතුටු වෙනවා අපි ක්‍රියාත්මක කරන්න පුළුවන්කමක් ලැබීම පිළිබඳව. ඒ වගේම මේ පිළිබඳව චෝදනා තිබෙනවා. මේ මැතිවරණ ක්‍රමය ගේන්නේ මැතිවරණ කල් දැමීමේ උවමනාවක් මත. මේ මැතිවරණ ක්‍රමය ගේන්නේ මැතිවරණ වලට බය. මේ සියලුම චෝදනා අපි පිළිගන්න. එසේ පිළිගත්තත් අපි සතුටු වෙනවා රටට අවශ්‍ය දෙයක් සිදුවෙනවා. ප්‍රතිඵලය හොඳයි. එසේ චෝදනා කළත් ඒ චෝදනා අපි පිළිගන්නම්. ඒක කොටස්කාරයේ විදිහට අපි පෙනී හිටින්න ඒ වගකීම් අපි බාර ගන්නම්. ඒ මොනව කොහොම වුණත් හැබැයි සියලුම දෙනාම පිළිගත යුතුයි. මේකේ ප්‍රතිඵලය රටට අවශ්‍ය ප්‍රතිඵලයක් කියන එක අපි පිළිගත යුතුයි. ඒ වගේම අනිත් චෝදනාව තමයි පාර්ලිමේන්තුවේ න්‍යාය පත්‍රයේ තිබුණා පළාත් සභාව සඳහා 130ක කාන්තා අපේක්ෂකින් ඉදිරිපත් කළ යුතුයි කියන එක. මේ පාර්ලිමේන්තු පනතේ තිබුණු න්‍යාය පත්‍රයේ තිබුණු එකට තුන්වෙනි වර කියවීමට හාත්පසින්ම වෙනස් දෙයක් අද ඉදිරිපත් කරනවා කියලා තමා තිබෙන ප්‍රධානතම චෝදනාව. ඒක සම්පූර්ණයෙන්ම වැරදි. මේ ඉදිරිපත් කරන ලද කරුණු පිළිබඳව අවබෝධයකින් තොරව තමා එහෙම කියන්නේ. කලින් තිබුණේ 130ක් කාන්තාව අපේක්ෂක ඉදිරිපත් කිරීම පමණයි. දැන් මේ පනත තුල තිබෙන එක කරුණක් තමා අපේක්ෂකයෝ ඉදිරිපත් කිරීම පමණක් නෙමෙයි අනිවාර්යෙන්ම සභාවට 130ක් කාන්තාව මන්ත්‍රීවරුන් විදියට තේරීපත් විය යුතුයි. ඒක අර පනතට පටහැනිද සමානද? ඊට පස්සේ තෝරන විදිහ අපි කියන්න ඕනේ. 60-40 ජාතික ප්‍රතිපත්තිය. දැන් ඒක 50-50 බවට පත් වෙලා තිබෙනවා. ඒ අනුව මේ තිබෙන සංශෝධනවල තිබෙන්නේ කොට්ටාස ක්‍රමෙන් ඉදිරිපත් වන අපේක්ෂකින්ගෙන් 6%ක් කාන්තාව විය යුතුයි. එතකොට අරකට ඒක අදාළ නැද්ද? සමානුපාතික ලේඛනයේ ප්‍රමාණයෙන් 50% කාන්තාව විය යුතුයි. එතකොට එදා ඉදිරිපත් කරපු සංශෝධන පනතට ඒක අදාළ නැද්ද? ඊළඟට තව තිබෙනවා පොදු ලේඛනයෙන් සහ කොට්ටාස වලින් කාන්තාව තේරීමේදී මන්ත්‍රීවරුන් බව කොහොමද බවට තේරීපත් විය යුත්තේ කියලා. එම නිසා ජූලි 17 වෙනිදා මේ සභාවට ඉදිරිපත් කරපු ඒ පනතට ක්‍රියාත්මක කරන ආකාරය පිළිබඳව තමයි අද මේ සියලුම සංශෝධන ඉදිරිපත් කරන්න. එහෙම නැතුව පාර්ලිමේන්තු සම්ප්‍රදායටවත් පාර්ලිමේන්තු ස්ථාවර නියෝගකටවත් නීතියට පිටින්වත් නෙමෙයි අද මේ සංශෝධන අපි ගෙනහල්ලා තිබෙන්නේ කියන එක බොහොම පැහැදිලිව වගකීමකින් යුතුව අපි ප්‍රකාශ කරන්න ඕනේ. මේක සම්පූර්ණයෙන්ම එදා හඳුන්වා දීපු ප්‍රතිපත්තිය ප්‍රායෝගිකව ක්‍රියාත්මක කිරීම සඳහා තමයි අද මේ සංශෝධනයන් සියල්ලක්ම අද ගෙනෙන්න කටයුතු කරලා තිබෙන්නේ. එම නිසා ඒ වගේම ආංශික කාරක සභාවන් පිළිබඳව කරුණු ඉදිරිපත් කළා. ආංශික කාරක සභාව ඉන්නේ සමාජිකයෝ 20යි. එතකොට ආංශික කාරක සභාවට මේ පාර්ලිමේන්තු ඉතිහාසයේ මොනම ආකාරයකටවත් තුන්වෙනි වර කියවීමේ කරුණු ආංශික කාරක සභාවට ලබා දීලා නැහැ. ඒ වගේම අද උදේ මේ පාර්ලිමේන්තුවේ 225ටම අද මේ හවස සම්මත කරන සංශෝධනයන් භාෂා තුනෙන්ම ලබා දීලා තිබෙනවා. එම නිසා ආංශික කාරක සභාවේ මන්ත්‍රීවරු 20යි ඉන්නේ. අද 225ටම මේ ක්‍රියාත්මක කරන්න බලාපොරොත්තු වෙන සංශෝධනයන් භාෂා තුනෙන්ම අද ලබා දීලා තිබෙනවා. එම නිසා ආංශික කාරක සභාවට ඉදිරිපත් කරන්න නැතුව වෙනත් පැත්තකින් මේ පාර්ලිමේන්තුවට මේ සංශෝධන ගෙනාවා කියන්නේ මං හිතන්නේ මේ පිළිබඳව ප්‍රායෝගිකව අවබෝධයක් නොමැති වීම නිසා කියන එක අපි සඳහන් කරන්න ඕනේ. එම නිසා අද අපි ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ විදිහට අද අපි ඉතාමත් සතුටු වෙනවා දශක ගණනාවක් තිස්සේ මේ රටේ ජනතාව අපේ පක්ෂයේ අපේක්ෂාවක් අද ඉටු කරගන්න අනිවාර්යෙන්ම පුළුවන්කමක් ලැබුණා. ඒ වගේම මේ අද ඉදිරිපත් කරන ලබන පනත ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේවත් එක්සත් ජාතික පක්ෂයේවත් පනතක් නෙමෙයි. සැබෑ ලෙසම අපි කියන්න ඕනේ පළාත් පාලන පනත, පළාත් සභා පනත, මේ පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන සියලුම දේශපාලන පක්ෂවල අදහස් එක්කහු කරලා තමා මේ ප්‍රථම වතාවට මේ පනත් සියල්ලක්ම පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කළේ. ඒක හොඳ ප්‍රවණතාවයක්. අපට බහුතරයේ තිබෙනවා අපිට තුනෙන් දෙකක් තිබෙනවා. ඒ හින්දා අපට අවශ්‍ය පරිදි විතරක් මේ පනත සකස් විය යුතුයි කියන ඒ මානසිකත්වයෙන් නැතුව සැබෑ ලෙස පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන සියලුම දේශපාලන පක්ෂ සියලුම දේශපාලන පක්ෂවල අදහස් යෝජනා මත දායක දේ තුලින් තමා මේ සියලුම පනත් විශේෂයෙන්ම ක්‍රියාත්මක වෙලා තිබෙන්නේ. එම නිසා පසුගිය දිනකදී අතිගරු ජනාධිපතිතුමා මේ රට හමුවේ විශේෂ ප්‍රකාශයක් කරමින් කියා සිටියා ඉදිරියේදී පැවැත්වෙන සියලුම මැතිවරණ කොට්ටාස ක්‍රමය සහ සමානුපාතික ක්‍රමය සඳහා එතුමා පෙනී සිටිනවා නායකත්වය ලබා දෙනවා කියලා. ඒ අනුව අද සතුටු වෙනවා පළාත් සභා සහ පළාත් පාලන ආයතන ඒ අරමුණු ඉටු කරගන්න පුළුවන්කමක් ලැබුණා. මේ වර්ෂය තුළදීම අපි බලාපොරොත්තු වෙන්නේ පාර්ලිමේන්තුව සඳහාත් මේ මනාපවලින් තොරව රටට යෝග්‍ය ජනතාවට යෝග්‍ය සල්ලි විතරක් තිබීම දේශපාලනය කිරීමට තිබෙන එකම සුදුසුකමයයි ඒකෙන් අයින් කරලා. සල්ලි නැති වුණත් කාලයකට බුද්ධිමතෙකුට අවංක පුද්ගලයෙකුට දේශපාලනයට එමේ ඒ අවස්ථාව අද විවෘත වුණා කියන එකයි මා පෞද්ගලිකව දකින්නේ. එම නිසා පාර්ලිමේන්තු මැතිවරණ ක්‍රමයටත් මෙය ගෙනීමට මේ පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන සියලුම දේශපාලන පක්ෂවල අපි කටයුතු කරමුයි කියන ආරාධනය කරමින් මා නිහඬ වෙනවා.
ගරු විජේපාල හෙට්ටි ආරච්චි මැතිතුමා, ගරු අමීර් අලි සබ්දීන්, ඔනරබල් රිෂාඩ් බදුදීන් විල් බී ස්පීකින් නව්, හෙක්ටර් අප්වාමි මන්ත්‍රීතුමාට මෙලා කතා කරන්න. ගරු හෙක්ටර් අප්වාමි,
ගරු නියෝජ කතානායකතුමනි, අවස්ථාව ලබා දීම සම්බන්ධව ඔබතුමාට බෙහෙම ස්තුතිවන්ත වෙනවා. අද මහිතන්නේ හැම දෙනාගේම අතර සමස්ත ශ්‍රී ලංකාවෙම කතාබහට ලක්වෙච්ච, සමහර වෙලාවට විවේචනයට ලක්වෙච්ච, සමහර විට සමහර අයගේ බලාපොරොත්තු සුන්වෙනවා කියලා හිතන වැදගත් මාතෘකාවක් සම්බන්ධයෙන් තමයි අද පන්තක් සම්බන්ධයෙන් තමයි මේ කතා කරන්න අද දවසේ. අද අපි දැක්කා විශේෂයෙන්ම විපක්ෂයේ ඉන්න කණ්ඩායම මුළු රටටම පණිවිඩයක් ගෙනියන්න උත්සාහ කරනවා. මේ රටේ මැතිවරණවලට ආණ්ඩුව බයේ මැතිවරණ කල් දානවා. හැබැයි මෙතුමල්ලම තමයි එදා ආණ්ඩුවේ හිටපු කාලේ මේ රටේ මැතිවරණ ක්‍රමය වෙනස් කරමුයි කියලා යෝජනා කරපු කණ්ඩායම. ඒ යෝජනාවට අපි සියලු දෙනාම පක්ෂය හැටියට එකතු වුණා මේ වැඩේ කරන්න. හේතුව මේ රටේ තිබිච්ච මනාප ඡන්ද ක්‍රමය නිසා රටේ බොහෝ වෙලාවට ප්‍රශ්න මතුවලා තිබුණා. අපි දැක්කා විශේෂයෙන්ම මුදල් වියදම් කිරීමේදී ඒක ප්‍රතිඵලයක් තමයි මනාප ක්‍රමයටත් එක්ක සම්බන්ධ වෙච්ච ඒවා තමයි අද ඔය සමහර අධිකරණ වලින් වැඩිකාර වෙලා හිරේට යන්නේ සමහර අය. මේ ඡන්ද ක්‍රමය නිසා තිබිච්ච මුදලට ඡන්ද ගන්න ගිජු වෙලා හිටපු දේශපාලකයන් නිසා තමයි අද මේ සමාජය සම්පූර්ණයෙන්ම විකෘති වෙලා තිබුණේ. ඒ නිසා තමයි සමහර අය අද ඔය අධිකරණයෙන් ඔය විදිහට දඬුවම් විඳින්. එවනම් මේ ඡන්ද ක්‍රමය වෙනස් කරන්න ඕන කියලා මතේ ගොඩනැගුණේ මේ ප්‍රශ්න සියල්ලටම ජනතාව හා සමානවම දේශපාලඥයා මුහුණ දුන්න නිසා. ඒ කියන්නේ සල්ලි නැති දේශපාලඥයෙක් ඡන්දයට එනකොට එයාට මුහුණ දෙන්න තියෙන සමාජය තුළ මුහුණ දෙන්න තියෙන ප්‍රශ්න ටික निराकरणे करंड तमाय चंद्रकमे विनाश करंड ओन किला मतयक गोड नेकु ए मतेट एदा दिवंगत ए अपे नायकया गौरवनीय जिया जवदन मेत्तुमा अपेट ए तिबिच चंद्रकमे हंदुन्ना देनकोट ए व्यवस्थाव हंदुन्ना देनकोट ए चंद्रकमे एदा विधियट हेम देनाटम एकहा समानो मे रटे පරිපාලන විවිධයට සම්බන්ධ වෙන්න ලැබීම ගැන හැමදිනාම සතුටු වුණා විතරක් නෙවෙයි අපි සියලු දෙනා මේ ක්‍රමේ හරියට මේ තාක්කල් හරියට අරගෙන ආවා. හැබැයි මේ සමාජය වෙනස් වෙනකොට, සමාජයේ සිතුම් පැතුම් වෙනස් වෙනකොට, ආකල්ප වෙනස් වෙනකොට, ඒ විතරක් නෙවෙයි සමාජයේ තියෙන සම්පත් ටික වැඩි වෙනකොට මේ සමාජයේ විකෘති ක්‍රමවේදයකට සකස් කරා මේ මනාප ක්‍රමය මත සල්ලි දේශපාලන ඉස්සරහට දා. මේ ක්‍රමවේදය වෙනස් කරන්න නම් මේක ලේසි පාසුයි කියලා මම හිතන්නේ. නියෝජ කතානායකතුමනි, මේක තමයි මේ ආණ්ඩුව කරන හොඳම දේ වෙන්න පුළුවන්, නරකම දේ වෙන්න පුළුවන්. මේක වැරදි විදිහට කරලා මේරට ජනතාවට ඉදිරි අනාගතයේදී ප්‍රශ්නයක් ඇති වුණොත් ඒ ප්‍රශ්නෙට මූණ දෙන්න විතරක් නෙවෙයි ඒ ප්‍රශ්න නිසා ඇතිවෙච්ච කරදරේට ජීවිත කාලෙම දුස්සහන්ඩ වෙන්නේ මේ වර්තමාන ආණ්ඩුව. එසා මේ ආණ්ඩුවේ අපේ සියලු දෙනාගේ වගකීමක් තියෙන අපේ නායකයන් ඉඳලා වගකීමක් තියෙන මේ ක්‍රමවේදය නිවැරදි ආකාරයෙන් සිද්ධ කරන්න. ඒ නිසා තමයි මේ කාලය ගන්න සිද්ධ වුනේ. දැන් පළාත් පාලන මැතිවරණයේදී කාලය ගන්න සිද්ධ වුනේ සීමා නිර්ණයත් එක්ක ඇතිවෙච්ච ප්‍රශ්න ටික නිසා. ඒක බේරගන්න ලේසි පහසු වුණේ නැහැ. ඒකට කාලයක් ගන්න සිද්ධ වුණා. හැබැයි ඒක බේරගත්තට පස්සේ කාලේ ඉවර වෙනකොටම තමයි මේ පළාත් සභා තුනක කාලය අවසන් වෙලා මැතිවරණේ තියන්න අවස්ථාව උදා වුණේ. ප්‍රශ්නේ තියන්නේ පළාත් පාලන මැතිවරණ යම්සි ක්‍රමවේදයකට සකස් කරගෙන ඉස්සරහට ආවනම් පළාත් සභා මැතිවරණ සහ පාර්ලිමේන්තු මැතිවරණ කොහොමද පවත්වන්නේ කියන එක කතිකාවකට ගත්තා සමාජය තුල සහ ජනතාව අතර විශේෂයෙන්ම අපේ දේශපාලඥයෝ අතර. ඒකට ප්‍රධාන හේතුව තමයි ගිය පාර මැතිවරණයේදී 2015 2016 දී ජනතාවට පොරොන්දුවක් දුන්නා වර්තමාන ආණ්ඩුවේ ඉන්න අපි සියලු දෙනාම මේ මැතිවරණ ක්‍රමය වෙනස් කරලා තමයි ඉදිරියේදී මේ ජනතාවට මේ වැඩපිළිවෙලේ තිබිච්ච වැරදි ක්‍රමවේදය නිවැරදි කරනවා කියලා අපි පොරොන්දුවක් හැටියට දුන්නා. එන අතිගරු ජනාධිපතිතුමාත් ගරු අග්‍රාමාත්‍ය ප්‍රමුඛ ආණ්ඩුව ඒ පොරොන්දුව දුන්නා සමානවක ඉෂ්ට කරන්න ඕන. හැබැයි ඉෂ්ට කරද්දී තමයි මේක ක්‍රමවේදය කොහොමද කියන හඳුනා ගැනීමේදී විශාල ප්‍රශ්නයක් මතුවලා තියෙනවා. එහෙනම් සිංහල දෙමළ මුස්ලිම් අපි සියලු ජාතීන් එකට එකතු වෙලා ඒ වගේම විශේෂයෙන්ම කාන්තාවන්ට මුල් දෙන වැඩසටහනත් අපි සකස් කරද්දී මේක කොහොමද එහාට මෙහාට බෙදන්නේ කියන එක ප්‍රශ්නයක් මතුවුණා. ඒ ප්‍රශ්නෙට ඇවිල්ලා තමයි මේ දින එහාට මෙහාට වෙලා තියෙන්නේ. හැබැයි මේ දින ගැන කතා කරද්දී මෙතුමල්ලා හැමතිස්සෙම ජනතාවට පට්ටබල් බොරු කියන කණ්ඩායමක් හැටියන මේ හිටපු ආණ්ඩුවේ කණ්ඩායම අද විපක්ෂ හැටියට ඉන්න කණ්ඩායම ජනතාවට හැමතිස්සෙම ඉදිරිපත් කරේ මේ රටේ දේශපාලනයේ බොරු ප්‍රචාරණ ක්‍රමවේදයක්. එනිසා වැරදි මතයක් රටේ ගොඩනැගෙන මාධ්‍යත් එක්ක එකට ගැටි වෙලා ඒ වැරදි මතය වෙනස් වෙන්න ඕන රටේ. වෙනස් වෙලා විශේෂයෙන්ම අපේ රටේ නිවැරදි ක්‍රමවේදය ජනතාව හරියට හඳුනා ගන්න ඕන. මම ඒ නිසා මාධ්‍යෙන් විශේෂයෙන්ම ඉල්ලීමක් කරනවා මේ රටේ මේ හදන ක්‍රමවේදය ජනතාවට සාධාරණද නැද්ද කියලා නිවැරදි විදිහට ජනතාවට ඉදිරිපත් කරන්න. මොකද අද මේ පාර්ලිමේන්තුවේ අපි සම්මත කරන මේ පනත එහෙම නැත්නම් මේ සංශෝධනත් එක්ක එන වැඩපිළිවෙල ජනතාවට කොච්චර හිතකරද නැද්ද කියන එක විශේෂයෙන්ම ජනතාවට දැනුම් දෙන්න නිවැරදි ක්‍රමවේදයක. දැන් අද මේ සකස් කරන වැඩපිළිවෙලේදී විශේෂයෙන්ම අලුත් ක්‍රමයේ තුල පරිපාලන ව්‍යුහය සහ දේශපාලන ව්‍යුහය ජාතික වශයෙන් අපි තීන්දුව తీරන ගැනීම මේ වැඩකටයුතු විශේෂයෙන්ම පළාත් සභාව කොහොමද ක්‍රියාත්මක වෙන්නේ? පළාත් සභාව විශ්යන් කොහොමද ක්‍රියාත්මක කළ යුත්තේ? තමුන්නාසලා සියලු දෙනාම දැක්කා පළාත් සභාව කොහොමද කාලයක් තිස්සේ හැසිරිච්ච ආකාරය. ඒ වගේම අද ප්‍රශ්න තියෙන්නේ දේශපාලන වශයෙන් අපිට. අපිට පරිපාලන වශයෙන් ප්‍රශ්න තිබුණා නම් ඒව බේරගන්න අමාරු වෙන්නේ නැහැ. ඒකට විධිමත් වැඩපිළිවෙලක් අපිට සකස් කරන්න පුළුවන්. හැබැයි අද තියෙන වෙනත් ප්‍රශ්නයක්. අද මෙතුමන්ලාට ප්‍රශ්න වෙන්නේ අර තිබිච්ච පළාත් සභාවල සමහර අය ඉන්න කකුල් දෙක දෙපැත්ත තියන් ඉන්න අය හෙට වෙද්දි කොහටද යන්නේ අනිද්දා වෙද්දි කොහටද යන්නේ කියලා ඇතුලේ කුටු කුටු ගගා කුමන්ත්‍රණ කරගෙන ඉන්න කණ්ඩායමක් ඉන්නවා. අතිගරු ජනාධිපතිතුමාට ඇවිල්ලා එතුමා ඉස්සරහ පිට එකක් කියනවා, ගමට ගිහිල්ලා තව එකක් කියනවා, රැයට තව තැනක සම්බන්ධ වෙලා කණ්ඩායම මොනවා හරි බීලා කාලා තව කතාවක් කියන. ඒ නිසා මේ කතා ඔක්කොම තුල තිබුණේ රට අස්ථාවර බවට පත් කරා මිසක් රටේ ජනතාව වෙනුවෙන් හරියට තමුන්ගේ වැඩ කොටස කරන්න නෙවෙයි. ඒ නිසා තමයි දේශපාලන වශයෙන් මෙයාට මේ ප්‍රශ්න මතුවේ. හැබැයි මේක පෙන්වුවේ වෙනත් ක්‍රමවේදයකට. මේගොල්ල තමුන්ගේ බඩගෝස්තරවාදී දේශපාලන නිසා රටේ ජනතාව අපහසුතාවට ලක් කරන වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක වුණේ. ඒ නිසා පැහැදිලිව අද මේ රටේ වෙනත් වැඩපිළිවෙළක් අපිට සකස් කළ යුතු වෙනවා. ඒ නිසා තමයි මේ පළාත් සභා ඡන්ද ක්‍රමයත් පළාත් පාලන ඡන්ද ක්‍රමය හා සමානව වෙනස් කරන්න තීන්දුව තියෙන අරගෙන තියෙන්නේ. මම හිතනවා හැම දෙනෙකුටම සමානව මේ රටේ ජීවත් වෙන්න තියෙන අයිතියත් එක්ක පරිපාලනයට සහ අනිකුත් සියලු කටයුතු වලට සහභාගී වෙන්න අයිතියත් එක්ක මේක වෙනස් වෙනවා. ඒ නිසා මම බලාපොරොත්තු වෙනවා ජනතාවට විශේෂ සාහන ටිකක් ඉදිරි අනාගතේ ලැබෙයි කියලා. බොහොම ස්තුතියි ඔබතුමාට අවස්ථාව ලබා දීම සම්බන්ධ.
අග්‍රාමාත්‍ය ගරු රනිල් වික්‍රමතුමා,
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, කතිකයන් ගණනාවක් දෙපැත්තෙම ඉන්න නිසා තවත් කතා කරන්න මං වැඩි වෙලා ගන්නෑ. ඒත් අපේ මට ඉස්සෙල්ලා කතා කරපු ආණ්ඩුව ඇමතිවරුන් ප්‍රකාශ කර පරිදි අපි මේ කෙටුම් පත ඉදිරිපත් කරලා තියෙන්නේ මේ සංශෝධන ඉදිරිපත් කරන්නේ මේ රටේ එක මැතිවරණ ක්‍රමයක් ක්‍රියාත්මක කරන්නයි. මැතිවරණ ක්‍රම දෙකක් තුනක් තියෙන එකෙන් විශාල අවුලක් වෙනවා. ජනතාවත් දැනගන්නේ තමන් කොහොමද තමන්ගේ මූලික අයිතිවාසිකම වෙන ඡන්ද බලය තමන් භාවිතා කරන්නේ. ඒත් මෙතනදී පක්ෂ නායකින්ගේ රැස්වීමේ මතුවන ප්‍රශ්නයක් තමයි මේක මුවාවෙන් මේ කෙටුම්පත් මුවාවෙන් අපි ඡන්ද කල් දානවා කියලා. ප්‍රාදේශ සභා ඡන්ද, පළාත් සභා ඡන්ද. ප්‍රාදේශ සභා ඡන්ද ගැන මම එදත් ප්‍රකාශයක් කරා. ප්‍රාදේශ සභා කල් ගියේ ගිය පාර්ලිමේන්තුවෙන් සම්මත කරපු පනත ගැන මේ පාර්ලිමේන්තුවේ පක්ෂ බහුතරයකට විශ්වාසයක් තිබුණේ නැහැ. ඒ ක්‍රමවේදය කොහොමද සංශෝධනය කරන්න කියලා විවිධ මත තිබුණා. ඉතින් ඒ මතයන් එක්ක සාකච්ඡා කාලෙ එකඟත්වයකට එන්න කල් ගියා. ඒත් දැන් ඒ ඡන්ද පවත්වන බව මම කියලා තියෙනවා. විශේෂයෙන්ම කිව්ව එක කාරණයක් විතරයි මෙතන සඳහන් කරන්න ඕනේ. මම කිව්වා මාර්තු මාසේ අවසන් වෙන්නේ ඉස්සෙල්ලා අයි බලාපොරොත්තු වෙන්නේ අපේ අරමුණ. අපි ක්‍රියා කරන්නේ විශේෂයෙන්ම පළාත් සභා තුනේ ඡන්දත් ප්‍රාදේශ සභා පළාත් පාලන ආයතන ඡන්දත් සියල්ලම අවසන් කරන්න. අපේ මූලික අරමුණ උනේ පළාත් සභා ඡන්ද සියල්ලම එක දිනයක තියන්න. ඒ ශ්‍රේෂ්ඨාධිකරණය ඒකට ජනමත විචාරයක් වුමනා කිව්වේ නිසා අපි ඒ වැඩ ඒ
කාලයේ අහෝසි වෙන සභාවන් දීර්ඝ කරන්න.
ඔව්.
නමුත් පෙර තියෙන සභාවන් ඉදිරියට ගෙන එන්න මම හිතන්නේ ජනමත විචාරණයක් යෝජනා කරලා නැහැ.
ඒක නැහැ.
ඒකට එහෙමනම් අපිට මාර්තු මාසයේ වුවත් පුළුවන්කම තිබෙනවා.
ඔව්.
සභාවන් කීපයක් හෝ
අපිට පුළුවන් ඊටත් වඩා ගෙනියන්න පුළුවන්. අපිට උමනා නම් එහෙම සංශෝධන අලුත් සංශෝධනයක් විශේෂ සංශෝධනයක් මේ සභාවේ සම්මත කරන්න පුළුවන්. ඒක අපිට පස්සේ සාකච්ඡා කරන්න පුළුවන්. කෙසේ හෝ අපේ කිසිම බලාපොරොත්තුවක් නැහැ මාර්තු මාසෙන් පහුවෙලා මේ ඡන්ද තියන්නේ. ඡන්ද තියෙන වකවානුව මැතිවරණ කොමිසම තීන්දුව කරන්න ඕනේ. වකවානුව දැනුම් දුන්නාම අපිට පුළුවන් කතා කරලා සාමාන්‍යයෙන් ඒ දින කුමක්ද කියලා නැත්නම් ඒ කාල සීමාව කුමක්ද කියලා මැතිවරණ කොමිසම දැනුම් දෙන. ඒකයි අපි ප්‍රාදේශීය සභාව ගැන කිව්වේ. මම කැමති මේ පිළිබඳ මේ ප්‍රකාශය මේ සභාවට ප්‍රකාශ කළා. විශේෂයෙන්ම මේ ගැන කිසිම සැකයක් ඇති කරන්න එපා කියලා කියනවා.
දිනේෂ් කුණවද මන්ත්‍රීතුමා,
ඒකත් අපි අඩු කරන්න ඉන්නේ දැන් මාස 4කට ප්‍රමාණයක්. උපරිමයේ මාස 4යි. ඊට ඉස්සෙල්ලා කරන්න පුළුවන්. ඕනනම් මේ මේ ප්‍රාත් සභා තුන ඉස්සෙල්ලා කළා ඊට පස්සේ අනික්ව කරන්න. මම හිතන්නේ සීමා නිර්ණය අපි ප්‍රාදේශීය මේ පළාත් පාලන ආයතන සීමා එදෙව්වොත් තියෙන බොහෝ දුරට තියෙන ඒකාබද්ධ කරන කොළඹ තමයි අපිට බෙදන්න
තියෙන්නේ. ගරු ඩග්ලස් දේවානන්ද මහතුමා.
නන්දි ගෞරව ප්‍රදේශ සභානායකර අවර්ගලේ, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1988 ஆண்டின் 2 இலக்கு மாகாணசபை தேர்தல் சட்டத்தின் 10 பிரிவினையும் முதன்மை சட்டவாக்கத்தின் 13 பிரிவினையும் 17 பிரிவினையும் திருத்துவதற்கும் இச்சபையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்தையும் அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். 13 திருத்தச்சட்டத்தின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட மாகாண சபைகள் முறைமையை ஆரம்பத்திலிருந்தே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினராகிய நாம் ஆதரித்தும் வரவேற்றும் வந்திருக்கின்றோம்.
நமது
நாட்டில் மாகாண சபை முறைமை என்பது தமது அர்ப்பணிப்புகளாலும் தியாகங்களாலும் மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்களின் பிரதிபலனாகவே எமக்கு கிடைத்திருக்கின்றது. எந்த நோக்கத்திற்காக எங்களது போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டனவோ அந்த போராட்டங்களின் பிரதிபலனாக எமக்கு கிடைத்துள்ள இந்த மாகாண சபை முறைமையின் கீழ் எமது மக்களுக்கு உரிய பயன்பாடுகள் இதுவரை எட்டப்படவில்லை என்பதுதான் இதில் வேதனையான விடயமாக இருக்கின்றது. இலங்கை இந்திய ஒப்பந்தத்துடன் நமது போராட்ட வழிமுறையை கைவிட்டு தேசிய நீரோட்டத்திற்கு நாங்கள் பிரவேசித்திருந்தோம். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான மானசம முறைமையை நம்பியே நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்திருந்தோம். அதனால்தான் இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது நமது மக்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு என நான் அடிக்கடி கூறுவதுண்டு. மாநிலசபை முறைமை ஏற்படுத்தப்பட்டதே தமிழ் மக்களின் அரசியல் உரிமை பிரச்சினைக்கு தீர்வொன்றை காண்பதற்கான ஆரம்பமே ஆகும். துரவசவசமாக தமிழ் மக்கள் மாநிலசபை முறைமையின் அனுகூலங்களை அனுபவிக்கவில்லை. மாறாக வடக்கு கிழக்கு தவிர்ந்த ஏனைய மாகாண மக்களே மாநிலசபை முறைமையின் அனுகூலங்களை அனுபவித்து வந்திருக்கின்றார்கள். தமிழ் மக்களின் அரசியல் உரிமை பிரச்சினைக்கு தீர்வொன்றை காண்பதற்கு பயன்மூண்டா திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் ஆரம்பிக்க வேண்டும் என்பதையே நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். நாம் பயன்மூண்டா திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் ஆரம்பிக்க முடியும் என்று கூறிய போது சிலரம்மை பரிகாசம் செய்தார்கள். தனிநாடு கிடைத்துவிடும் என்றும் அதற்கு எத்தனை பேரும் பலியாகலாம் என்றும் உசுப்பேற்றினார்கள். வன்முறையையும் கொலைகளையும் நியாயப்படுத்தி தூண்டிவிட்டார்கள். இபிடிபியின் தீர்வு திட்டமே பயன்மூண்டாவது திருத்தமும் மாநிலசபை முறைமையும் என்றும் அதை தும்புத்தடியாலும் தொட்டு பார்க்க மாட்டோம் என்றும் எம்மை துரோகிகள் என்றும் தூற்றினார்கள். எம்மீது பழிகளையும் அவதூறுகளையும் பரப்பிவிட்டார்கள். இன்று நாம் கூறி வந்ததே நிதர்சனமாக இருக்கின்றது. எம்மை தூற்றியவர்கள் நாம் கூறிய வழிமுறைக்கு வந்து நிற்கின்றார்கள். அதன் நடைமுறை சாத்தியத்தை பற்றி பேசுவதற்கு முற்படுகின்றார்கள். நாம் அன்று கூறியதை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்களே ஆனால் எமது மக்கள் இத்தனை உயிரிழப்புகளையும் உடைமை இழப்புகளையும் இடம்பெயர்வுகளையும் சந்தித்திருக்க மாட்டார்கள். காலம் கடந்தேனும் இவர்களுக்கு நாம் கூறிய நிதர்சனம் புரிந்து ஞானம் பிறந்திருக்கின்றது என்று வரவேற்கின்றேன். நான் கூறிய அரசியல் வழிமுறைக்கு வந்திருப்பவர்கள் அதை எவ்வாறு செய்து முடிக்க வேண்டும் என்ற எமது பொறிமுறைக்கு வந்திருப்பதாக தெரியவில்லை. காலம் இவர்களை எமது பொறிமுறை நோக்கியும் அழைத்து வரும் என்று நம்புகின்றேன். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பதே எமது அரசியல் இலக்காக வகுத்து கொண்டு அதற்காக நாம் பல தளங்களில் செயலாற்றி வந்திருக்கின்றோம். முக்கியமாக தேசிய நல்லிணக்கம் அர்த்தபூர்வமாகவும் சாத்தியப்படும் போதே இனங்களுக்கிடையே நம்பிக்கையும் ஐக்கியமும் சாத்தியமாகும் என்பதுடன் முழுமையான தீர்வொன்றுக்கான புறச்சூழலும் தோற்றுவிக்கப்படும் என்று நம்புகின்றோம். தேசிய நல்லிணக்கம் தொடர்பாக இன்று பலவிதமாக பேசப்பட்டாலும் நாம் 1990ஆம் ஆண்டிலிருந்தே தேசிய நல்லிணக்கத்துக்கான விதையை விதைத்து செயல்பட்டவர்கள். ஆகையால் தான் இன்று வடக்குக்கும் தெற்குக்கும் இடையான உறவு பாலமாகவும் நம்பிக்கையாளர்களாகவும் எம்மை பெரும்பான்மை மக்கள் அடையாளம் கண்டிருக்கின்றார்கள். நாம் எப்போதும் நடைமுறை யதார்த்தமான பணிகளையே செய்து வருகின்றோம். அது பரபரப்பு காட்டுவதற்காகவோ உணர்ச்சி ஊட்டுவதற்காகவோ ஒருபோதும் இருந்ததில்லை. எமது தீர்க்க தரிசனமான கருத்துக்களும் செயல்பாடுகளும் அதிகமாக ஊடகங்களின் கவனத்தை ஈர்க்காமல் போனதோ என்று நாம் சிந்தித்திருக்கின்றோம். ஊடகங்களின் கவனத்தை திருப்புவதற்காக நாம் ஒருபோதும் நடைமுறை சாத்தியமில்லாததையும் இன முரண்பாடுகளை தூண்டிவிடும் உசுப்பேற்றல்களையும் பேசியதில்லை. இந்த வகையில் பயன்மூண்டா திருத்தச் சட்டத்தின் பிரகாரம் அமையப்பெற்ற மாகாண சபை முறைமையை பாதுகாக்கப்பட வேண்டும், அதை சக்தியுள்ள நிர்வாக முறையாக செயல்படுத்த வேண்டும் என்பதில் நாம் அக்கறையுடன் இருக்கின்றோம். எனவே மாகாண சபை முறைமையில் மத்திய அரசின் அனாவசிய தலையீடு செய்வதையோ அதிகாரங்களை கைப்பற்றுவதையோ நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதேபோல் பதவிக்காலம் நிறைவடையும் மாகாண சபைகளுக்கான தேர்தலையும் உரிய காலத்தில் நடத்தி மக்கள் தமது பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான ஜனநாயக உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும். மக்கள் பிரதிநிதிகள் வழிநடத்தாத அதிகார மையங்கள் மக்களுக்கு பயனுள்ள சேவையை வழங்க முடியாது. துரவசவசமாக மக்கள் பிரதிநிதிகள் ஆட்சி செய்கின்ற பொழுது சில ஆட்சி மையங்கள் மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைவாக திறம்பட செயலாற்றாமல் அர்த்தமற்ற தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டும் பதவி சண்டையில் காலத்தை வீணடித்துக் கொண்டும் இருக்கின்றன என்பதையே நாம் அவ்வாறு தவறை திருத்துவதற்கு கிடைக்கப்பெற்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள மக்களுக்கு இடமளிக்க வேண்டும். மாகாண சபை திருத்த சட்டமூலத்தின் பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதை நாம் வரவேற்கின்றோம். 30% பெண்களின் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்ற சட்ட ஏற்பாடு அமையப்பெறுவது வரவேற்புக்குரியதாகும். எம்மை பொறுத்தவரை அரசியலில் பெண்களின் பிரதிநிதித்துவம் 50% இருக்க வேண்டும் என்பதேயாகும். மாகாண சபைக்கான அதிகாரங்களை பாதுகாக்கப்படுவதற்கும் மத்திய அரசாங்கத்துடன் மாகாண சபைகள் எவ்வாறு தேவையான அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வது என்பதையும் கையாளவும் மேல் சபை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் நாம் அரசியல் தீர்வுக்கான நமது பரிந்துரையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அவ்வாறு அமையப்பெறும் மேல் சபையில் சிறுபான்மையினரின் பிரதிநிதித்துவம் 50-50 இருப்பது அவசியமாகும். இல்லாவிட்டால் நாடாளுமன்றத்தில் இருப்பதைப் போல் மேல் சபையில் சிறுபான்மையினரின் பிரதிநிதித்துவம் பலமான பங்களிப்பு செய்ய முடியாது என்பதையும்
குறிப்பிடுகிறேன்.
மூலாசனாரூட சபாபத்துமணி மைதாமத்ம சத்துட்டு வேணுமா பலாத் சபா சந்த விமசிம் பணத்தை சன்சோதனை கிரீம சந்தாவூ மே பணத் கெட்டும் பத பிலிபந்தவ வச்சன சுவல்பியா கதா கிரீம லபீமகன விசேஷம மேராட்டே மெத்திவரண கிரமைய வினஸ்கிரீமே அவசியதாவிய ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷிய ஹெமவிட்டம புனப்புனா பிரகாஷ கல்ல தீனும் ஏனிசா விசேஷம் ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷிய மே சபாக ரஜேட்ட எக்கத்தூயே மே மெத்திவரண கிரமைய வினஸ்கரகனீமே அபிலாஷிங் அனிகுத்த கெட்டிகாலீன வரப்பிரசாத லபாகனீமட்ட நுவ மே ஹட்டே ஜனதாவ காலாந்தரைய திசை இல்லா சிட்டின கொட்டாசேகட்ட வகக்கியன மந்திரிவரேக்கு பத்கரகனீம சந்தஹாவு கிரமவேதய சந்தஹா அவசிய சக்திய மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபத்துமாட்டத் ரணில் விக்ரமசிங்க மெத்துமாட்டத் லபாதீலா ஏதுலி மேரட்டே ஜனதாவகே எக்கி அபிப்பிராயன் இட்டுக்கரவாக நீமே பலாபுரத்துவன் தமாய் அப்பி மே ரஜேட்ட எக்கத்தூனி ஏக ஏக பிரதான காரணி அப்பி ரஜேட்ட அப்பி எக்கத்தூயிம ஏ நிசா ஏ கிரமய பிலிபந்தவ உபத்துமா தன்னவா பலாத்பாலன சந்த கிரமய பிலிபந்தவ அப்பே கரு தினேஷ் குணவர்தன அமத்துமாகே கமிட்டுவ மகிங் கரன்லாத நிர்தேஷான் சாட்சாத் கரகனீம சதா அப்பி ஆண்டு அத்துலேந்தாங் விஷால சட்டனாக துண்ணா மேக நவத்த பசட ஹரவன்னட போஹோ பக்ஷ புத்கலை கட்டைத்து கொரா நமுத்து அப்பே வாட்டு இடதுன்னே ஜனாதிபத்துமா எக்கட இடதுன்னே ஜனாதிபத்துமா சா ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷ இதா பேதிலி ச பலாத் பாலன சந்த கொட்டாச கிரமேட்ட பயத்துவ யுத்திய கியன மத்தைய தடிலசகனிஹில்லா அதாப்பி ஏக ஜாயக்ரஹானே கல்லா தீனவா ஏக அப்பி ராஜேட்ட எகத்துவீமேங் அப்பி லபாகத்த ஜாயக்ரஹானேயாக் ஏ வகேம திவனி பியவர பலாத் சபா சந்தாத மே மனாப கிரமே இவாத் கரலா விஷால வசேங் வியதாங்வென பக்ஷ துலப்பவா எக்கினேக்கா கொட்டவா கொட்டாகண்ணா ஏ கிரமே நதி கரலா ஏத் யம்மாக்காரேக்கிங் அனுபாத்த சா கொட்டாச கிரமே சம்மிஸ்ரணையாக்கு அதிக்கிரீம மங்கித்தனமா விஷால பிரஜாதந்திரவாதே லபூ ஜாயகிரகணியாக் ஹபை அப்பி எத்தனின் அத்திர வேண்டனே அப்பி ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷே அப்பி ஈலங்கட்ட மேக சம்மத உனாயும் பஸ்ஸே அப்பே சடன வெண்ணே ரஜே துலத் இம் பிடதத் பார்லிமேந்துவ துலத் பார்லிமேந்துவ சந்தஹாது மே கொட்டாச கிரமய சா அனுபாத்தே சம்மிஸ்ரணே ஊ வியவஸ்தாதாயக சபாவத்துல சாக்சா கரன்லத ஏ கிரமய கெனேன்ன டூன ஏனிசா அப்பி விஸ்வாச கரணவா அத மே கெனேனு லபன சன்சோதனியான் துலிங் விசேஷேம்ம அப்பிட்டே சந்தா விஷால சக்தி அக்கா பலே அக்லபாதிரவ பமனக் நிவை எம பிரதிபத்திய பிலிகனீம துலிங் அனிவாரியேம்ம அப்பிட்ட பார்லிமேந்து மெதிவர்ணே சந்தா எம கிரமய மே ஆக்காரேட்ட அப்பிட்ட கிரியாத்மக கிரீமே அவஸ்தாவ வடாத் லபிலத்தீனவா ஏனிசா மே மே சன்சோதன பிலிபந்த அப்பகே கங்கத்திய பல கிரமிங் மிங் அனதுரு அப்பி சியலுதனாம் எகத்துவெலா விசேஷேம்ம பார்லிமேந்து மெதிவரணே சந்தாது மே ஆக்காரே சம்மிஸ்ர கிரமயாக்கு ඒ කියන්නේ එක ඡන්ද කොට්ටාසයකට වග කියන මන්ත්‍රීවරයෙක්ගේ කොට්ටාසයෙන් පත්වන ක්‍රමයක් සඳහා අපි ඉදිරියට යමු කියලා යෝජනා කරමින් මගේ කතාව අවසන් කරන බොහොම ස්තුතියි.
ස්තුතියි. ගරු උදේ ගම්මන්පිල මන්තුමා. ගරු අලි සෛර අලි හමීද අලි මන්දිත් නියෝජ්‍ය මන්තුමා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. மாகாண சபைகள் தேர்தல் திருத்த சட்டம் மூலம் இன்று அவசரமாக பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டு பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழலிலே கடந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட சட்டமூலத்தின் பிரகாரம் 30% பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் எந்த விதமான முரண்பாடான கருத்துக்களையும் கொண்டிருக்கவில்லை. ஆனால் நேற்றைய தினம் அவசரமாக கட்சி தலைவர்கள் மட்டத்திலே கூட்டி இந்த பாராளுமன்ற தேர்தல் முறையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் குழுநிலையில் திருத்தம் செய்ய ஒத்துழைக்கப்பட்டிருக்கின்ற விடயம் ஒன்று பாராளுமன்ற சம்பிரதாயத்துக்கு கடந்த காலத்திலே இல்லாத ஒரு நிகழ்ச்சி நிரலை நாங்கள் இந்த திருத்தத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. இருந்த பொழுதிலும் இந்த நாட்டிலே பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் 30% உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கிற விடயத்திலே இதனோடு சேர்ந்து நாங்கள் செயல்படுகிற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், மலையக முற்போக்கு முன்னணி போன்ற கட்சியிலே பிரதிநிதித்துவப்படுத்துகிற நாங்கள் இதிலே எந்த விதமான எதிர்கருத்தினையும் நாங்கள் கொண்டிருக்கவில்லை. ஆனால் இவ்வளவு அவசரமாக இந்த திருத்தத்தை செய்வது என்பது எங்களுக்கு சற்று கவலையை தருகிற விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். இதனுடைய வாத பிரதிவாதங்கள் அல்லது இதனால் ஏற்பட போகின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலிலேதான் அவசரமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் மாற்றம் என்று வருகிற பொழுது கடந்த உள்ளூராட்சி தேர்தல் திருத்த சட்ட மூலத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பொழுதிலும் சிறுபான்மை சமூகத்தினுடைய வேண்டுதல்கள் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக நிறைவேற்றப்பட்டதாக எங்களுக்கு தெரிய கிடைக்கவில்லை. 2வது தடவையும் எல்லை நிர்ணயத்தை சம்பந்தமாக உரிய அமைச்சருடைய தலைமையிலே அதிகாரிகள் எங்களுடைய கோரிக்கைகளை இட்டு அவர்கள் சென்று கொண்டிருந்தாலும் கூட அந்த விடயங்கள் சிறுபான்மை சமூகத்தினுடைய தேவைப்பாடுகளை அந்த அதிகாரிகள் அந்த ஆணைக்குழு உறுப்பினர்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு செவிசாய்த்து அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதில்லை என்கிற கவலையும் பதிவும் பயமும் விஷடபாம முஸ்லீம் சமூகத்தினருக்கும் மலையக தமிழர்களுக்கும் இந்த திருத்த சட்டமூலத்திலே ஒரு அச்சம் இருக்கிறது, பயம் இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் சில கோரிக்கைகளை இந்த தேர்தல் மாற்றம் என்று வருகிற பொழுது இந்த மாற்றத்தின் பொழுது விசேடமாக முஸ்லீம் சமூகத்தினுடைய அல்லது மலையக தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து போய்விடும் என்கிற அச்சம் ஒன்று ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலும் கடந்த காலத்திலே உள்ளூராட்சி சட்டம் மூலத்திலே ஏற்பட்டு போன படிப்பினையை கருத்தில் கொண்டும் இதனை ஆதரிப்பதிலே எங்களுக்கு அச்சம் முழுமையாக இருக்கிறது என்பதை இந்த சபைக்கு தன்னடக்கத்தோடு நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, இந்த நாட்டிலே எல்லாருக்கும் ஜனநாயக முறப்படி நடக்க வேண்டும் என்றுதான் இந்த சபையிலே நாங்கள் பேசிக் கொண்டுகிறோம், சண்டை போடுகிறோம். ஆனால் ஏன் இது இப்படி அவசரமாக அதிரடியாக இந்த சட்டத்தை கொண்டு வந்து இந்த மாற்றத்தை திருத்த வேண்டும் என்பதிலே சிறுபான்மை சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சந்தேகம் நியாயமானது என்பதை இந்த சபை கௌரவத்தோடு ஏற்றுக்கொள்ளும் என்பதிலே எங்களுக்கு அபரிதமான நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையிலேதான் இந்த திருத்த சட்ட மூலமும் கடந்த காலத்திலே நடந்து போன உள்ளூராட்சி சபைகளுக்கான சட்ட மூலத்தின் திருத்தமாக ஏற்பட்டு இதன் பிறகு எங்களுடைய கோரிக்கைகள் எங்களுடைய பிரதிநிதித்துவங்கள் இல்லாமல் செல்லப்படுகிற ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுமோ என்கிற பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. நாட்டிலே பொதுவாக ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதிலே எங்களுக்கு முரண்பாடு கிடையாது. தேர்தல் மாற்றம் வர வேண்டும், மாகாண சபையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தல் முறைகளிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும், இதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்பொழுது இருக்கிற பிரதிநிதித்துவங்களை குறைக்கின்ற அளவுக்கு இந்த திருத்தங்கள் வருமாக இருந்தால், விசேடமாக உள்ளூராட்சி பிரதிநிதித்துவத்திலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற பிரதிநிதித்துவங்களை நாங்கள் எதிர்பார்க்க முடியாத இழந்த ஒரு துர்ப்பாக்கிய நிலையிலே இருக்கிற பொழுது, ஒரு சில பிரதேசங்களிலே இந்த நாட்டிலே இருக்கிற மலையக தமிழர்களும் முஸ்லீம்களும் எல்லா பிரதேசங்களிலும் சிதறுண்டு வாழ்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை பற்றி கதைக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதிலே நீங்கள் உடன்படுவீர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த வகையிலே தான் இன்று இந்த சபையிலே பயத்தோடும் அச்சத்தோடும் இந்த மலையக தமிழ் சமூகத்தை சார்ந்த பிரதிநிதிகளும், தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒரு சில பிரதிநிதிகளும், முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த பிரதிநிதிகளும் அச்சத்தோடு இதிலே சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். அந்த வகையிலே தான் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் மலையக முற்போக்கு முன்னணியும் ஒரு கோரிக்கையை இந்த கௌரவ அமைச்சரிடத்திலே சில திருத்தங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த திருத்தங்கள் எங்களுக்கு எதிர்காலத்திலே நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்பதற்காக, எங்களது நாங்கள் சார்ந்த சமூகம் நம்பிக்கையோடு எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எங்களுடைய பணிகளை நாங்கள் சிறப்பாக செய்கிறோம் என்கிற ஒரு ஒப்புறுதி தேவைப்படுகிறது என்ற காரணத்திற்காக நாங்கள் இந்த சபையிலே இந்த மாற்றத்தை நாங்கள் கோரியிருக்கிறோம். அந்த வகையிலே தான் விகிதாசார பிரதிநிதித்துவத்தை 50% மாற்றி தாருங்கள் என்ற கோரிக்கையோடு பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படும் எல்லை நிர்ணய அறிக்கை இறுதியாக 3/2 பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் விடுத்திருக்கிறோம். இது நியாயபூர்வமான கோரிக்கை. சிறுபான்மை சமூகம் அச்சத்திலிருந்து அவர்களை பாதுகாத்து கொடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த காலகட்டத்திலே இந்த பணியை நாங்கள் இதை வேறு கண்ணோட்டத்தோடு வேறு யாரும் பார்க்காமல், இது ஒரு சிறுபான்மை சமூகம் சார்ந்த விடயம், இந்த சமூகத்தின் குரல் வலையை நசுக்கிவிடக்கூடாது என்று யார் யாரெல்லாம் இந்த சபையிலே விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த விடயத்திற்கு ஒத்துழைப்பு தந்து இந்த விடயத்திலே இந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முனைப்புகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. கௌரவ அமைச்சர் அவர்களிடத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்ற விடயமும் அதுதான். இந்த நாங்கள் சமர்ப்பித்திருக்கிற இந்த 3 கட்சிகளும் கூட்டாக, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அதுபோன்று எங்களுடைய மலையக முற்போக்கு முன்னணி, 3 கட்சிகளும் இணைந்து இந்த திருத்தத்தினை நாங்கள் கோரியிருக்கிறோம். இது ஒரு சட்டத்துக்கு முரணான திருத்தமாகவோ அல்லது வேறு பெரும்பான்மை சமூகத்துக்கு எதிரான ஒரு திருத்தமாகவோ நீங்கள் யாரும் கண்டுகொள்ள வேண்டிய அவசியமில்லை. இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகத்தினருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நல்லாட்சிக்கு பங்காளிகளாக இருந்தவர்கள் நாங்கள், இந்த ஆட்சியிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அதிக விலை கொடுத்தவர்கள் நாங்கள் என்கிற அடிப்படையிலே இந்த நியாயபூர்வமான மாற்றத்தினை நாங்கள் கோரியிருக்கிறது. இதிலே அநீதியாக யாரும் பார்க்க மாட்டீர்கள், பார்க்க முடியாது என்கிற நம்பிக்கை எங்களிடத்திலே இருக்கிறது. அந்த வகையிலே இந்த சபையிலே இருக்கிறவர்கள், அதனோடு சம்பந்தப்பட்டவர்கள், விசேடமாக அதற்கு பொறுப்பான அமைச்சர் இதிலே அவசரமான உடனடி நடவடிக்கையிலே இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய திறமை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனவே இந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய இந்த வேண்டுதலை அவர் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வசலாம்.
தேங்க்யூ. கரு முஜிபர் ரஹ்மான் மந்த்மா அவுதே கம்மம் பிள்ளை கரு மந்த்மா.
Thank you, Mr. Chairman. First of all, I must respond to Mr. Honorable Sumandiran, President Council, and my professional colleague. My name was repeatedly mentioned in speech, and I'm not in a position to reply to all of his allegations within the little time allocated for me. However, I must respond to one particular allegation because it is very crucial in respect of future of Sri Lanka as well as my political stand. Mr. Sumandiran told this house that My council in 20th Amendment determination, Mr. Manohar Silva, President Council, submitted to the Supreme Court that, on my instructions, he submitted to the Supreme Court that provincial councils are legislative sovereign bodies. After his speech, I talked to Mr. Manohar Silva. First of all, I must say, I never instructed my council to say so, though he alleged that. Secondly, I talked to my council. He vehemently rejected this allegation. In no manner, he has mentioned that, and if he did so, he would have been quoted by the Supreme Court in their determination. In fact, because that is very significant in that determination. In fact, Supreme Court has quoted Mr. Honorable Sumandiran referred to page 14 of the judgment, or rather determination, and there is no such reference whatsoever. Let me quote. It says, Manohar Silva PC, for the petitioner in Supreme Court Special Determination 21/2017, submitted that provincial council enjoy a constitutional status as it is included in Chapter 17 of the Constitution. Nothing more, nothing less. This statement doesn't reflect that provincial councils are sovereign bodies. So I am so sad to note that my professional colleague has attempted to mislead this House and distribute me as well as my counsel, Mr. Manohar Silva, President Counsel. Then, Garu Sabhapathumani, Adadine, Andu Patten Keuna, me Kanta Vanta Chandan Niyojane Denot Api Viruddai. අපේ හිතවත් කාන්තා මන්ත්‍රීතුමියලා අද පෝස්ටර් එල්ලගෙන හිටියා අපිට බයද අපිට ඉඩක් දෙන්න අකමැතිද යනාදි වශයෙන් අනේ ගරු මන්ත්‍රීතුමියනි අපේ පැත්තෙන් නම් එහෙම ප්‍රශ්නයක් නැහැ. ඊටාම වගකීමෙන් කියන්නේ. ඊළඟට මනාප ක්‍රමයේ අවෝසි කරනවාට අකමැති වගේ අදහසක් ආණ්ඩු පක්ෂ මන්ත්‍රීවරු දක්වන්න උත්සාහ කරා. අපි මනාප ක්‍රමයේ අවෝසි කරනවාට අකමැතිත් නැහැ. අපි කාන්තා නියෝජනයක් සාතික කරනවාට අකමැතිත් නැහැ. අපේ විරෝධයේ කුමක් සම්බන්ධයෙන්ද හැබැයි ජනප්‍රිය සටන් පාටවලට මුවා වෙලා ජනතාවගේ ඡන්ද අයිතිය උදුර ගන්නවට අපි විරුද්ධයි ජනප්‍රිය සටන් පාටවලට මුවා වෙලා ශ්‍රී ලංකාවේ උත්තරීතර නීතිය ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාව අමු අමුවේ උල්ලංඝනය කරනවට අපි විරුද්ධයි තමුන්නාසලාගේ මේ අයින්සක උත්සාහය ඇතුලේ කොහොමද මේ අපරාධ දෙක සිද්ධ වෙන්නේ කියන එක මේ ගරු සභාවට පෙන්වා දීම මගේ යුතුයකමක් විදියට සලකනවා ගරු සභාපතිතුමනි මුලින්ම කිව්වේ 20 වෙනි සංශෝධනයේ හරි ජනප්‍රිය සටන් පාඨය පළාත් සභා කඩින් කඩ තිබ්බම ආණ්ඩුවට වාසි විපක්ෂයට පාඩුයි ඒ නිසා අපි සියල්ල එකම දවසේ තියමු බැලුවම හොඳ වැඩක් ජනප්‍රිය වැඩක් ඇත්ත යටි අරමුණ මැතිවරණ සියල්ල එක දවසේ පැවැත්වීම නෙමෙයි ළඟ එන පළාත් සභා මැතිවරණ තුන කල් දැමීම එහෙම නැත්නම් ආණ්ඩුවට හොඳටම ඉඩකඩ තිබුණා සියලුම පළාත් සභා මැතිවරණ ඉදිරියට ගෙනල්ලා මේ සබරගමුව සහ උතුරුමැද පළාත් සභා මැතිවරණ සමග අනිකුත් සියල්ලෙත් මැතිවරණ තියන්න සියල්ල එක දවසේ පැවැත්ීමේ අරමුණ ඇත්තටම තිබුණා නම් ආණ්ඩුව කළ යුතුව තිබුණේ යයි ඡන්දේ කල් දැමීමේ අරමුණ ඉටු කර ගැනීමට සියලු ඡන්ද එක දවසේ පැවැත්ීමේ ජනප්‍රිය සටන් පාඨයට මුවා වෙන්න හදපු නිසායි ඒ දේ කරන්න උත්සාහ නොකළේ අපි ශ්‍රේෂ්ඨාධිකරණ ඉදිරියේ මේක අභියෝගයට ලක් කළා ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ තීන්දුව දෙන්න කලින් අගමැතිතුමා මේ සභාවේ රැස්වීම වලත් කිව්වා අපි ඡන්දය අවුරුද්දකින් කල් දානවා කියලා. එහෙම තිබියේදී ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ විනිශ්චයකාරතුමන්ලා මෙසේ මැතිවරණ කල් දැමීම ජනතාවගේ ඡන්ද අයිතිය උල්ලංඝනය වීමක් ජනමත විචාරණයකින් තොර ඉටු කරන්න බෑ කිව්වා. මේක කිව්වට පස්සේ පසුගිය සතියන්තේ අපි මාධ්‍ය ඉදිරියට ඇවිල්ලා කිව්වා ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ තීන්දුව මේකයි මේ තීන්දුව කිව්වට පස්සේ ආණ්ඩුව 20 වෙනි සංශෝධනය ඉවත් කරගන්නවා ඒ වෙනුවට පළාත් සභා මැතිවරණ සංශෝධන පනත විවාදයට ගන්නවා විවාදයේ කාර්යක සභා අවස්ථාවේදී පළාත් සභා ක්‍රමයට කොට්ටාස හඳුන්වා දීමේ සංශෝධනයක් ගෙන එනවා එහි කූට අරමුණ 20 වෙනි සංශෝධනයෙන් කරගන්න බලාපොරොත්තු වූ දේ පළාත් සභා මැතිවරණ සංශෝධන පනතෙන් කර ගැනීමයි කියලා ගිය සෙනසුරාදා ඉරිදා සඳුදා මාධ්‍යවල අපේ මේ ප්‍රකාශය පළ වුණා ඒ අනාවැකි හතරම මේ විනුවිට සැබෑ වෙලා තියෙනවා ඒ අනුව අද මේ සංශෝධනයේ අරමුණ වෙලා තියෙන්නේ ඇත්ත අරමුණ වෙලා තියෙන්නේ 20 වෙනි සංශෝධනයෙන් කරගන්න බැරි වුණු පලාත් සභා මැතිවරණ කල් දැමීම මිස කොට්ටාස ක්‍රමයේ හඳුන්වා දීමවත් කාන්තා නියෝජනයේ සාතික කිරීමවත් නෙවෙයි. ගරු සභාපතිතුමනි, මේම අපි අහන්නේ අවුරුදු දෙකමාරක් ආණ්ඩුව තිබුණා පලාත් සභා කොට්ටාස වලට කැඩුවොත් හොඳයි නේද කියන එක මතක් වුණේ දැන්ද? 20 වෙනි සංශෝධනයේට ජනමත විචාරණයක් ඕනේ කියන තුරුම මේක ආණ්ඩුවට අමතක වෙලාද හිටියේ? එනිසා අපි ආණ්ඩුවට දැම්මම අනතුරු ඇඟවීමක් කරනවා. අනතුරු ඇඟවීමක් නෙවෙයි දෙයියනේ, ඉල්ලීමක් කරනවා. පාර්ලිමේන්තු මැතිවරණේ කොට්ටාස කැඩිල්ල දැම්මම පටන් ගන්න. නැත්තම් 2020 දී තමුන්නාසලා ඒකටත් සංශෝධනයක් ගෙනල්ලා කියයි පාර්ලිමේන්තු මැතිවරණේ පවත්වන්න විදියක් නැහැ. අපි කොට්ටාස කඩනවා. මනාප පොරේ නැති කිරීම හොඳ දෙයක්නේ. අනේ අපිට මේක කරගෙන යන්න ඉඩ දෙන්න කියලා. ඒ නිසා දැම්මම වැඩේ පටන් ගන්න කියලා අපි තමුන්නාසලා ඉල්ලා සිටින්නේ. ඊළඟට ගරු සභාපතිතුමනි, මේම එක අරමුණකින් පනතක් ගෙනල්ලා තවත් දෙයක් කරන්න උත්සාහ කිරීමේ භයානක අනතුරක් තියෙනවා. අපේ ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවේ 78 වෙනි වගන්තියේ ඉතා පැහැදිලිව සඳහන් කරලා තියෙනවා පාර්ලිමේන්තුවේ යමක් විවාද කිරීමට අවම වශයෙන් සති දෙකකට කලින් ගැසට් මගින් ප්‍රසිද්ධ කළ යුතුය. ඇයි ජනතාවට තමන්ගේ අදහස තමන්ගේ ජනතා නියෝජිතයට කියන්න. මං ඕකට කැමති, මං ඕකට අකමැති. ඕක කරනවා නම් කළ යුත්තේ මෙහෙමයි කියන්න. අපේ අයි පරමාධිපත්‍යයේ තියෙන ජනතාවට අයිතියක් තියෙනවා.
ඒ වගේම කාලය අවසන්යි.
හරිම අවසන් කරනවා ගරු සභාපතිතුමනි. ඒ වගේම මේ යම් වරදක් තිබෙනවා නම් එය නිවැරදි කරගන්න ව්‍යවස්ථානුකූලභාවයේ ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ අභියෝගයට ලක් කරන්න පුළුවන්කම තියෙනවා. ඒ අවස්ථා දෙකම තමුන්නාසල මේ පනත ගෙනපු ආකාරයෙන් අහිමි වුණා. ඒකේ වරද අපි පටවන්නේ නීතිපතිතුමා 79 වෙනි වගන්තිය යටතේ. මෙතන හිටපු නීතිපති කෙනෙක් ගරු අමාත්‍ය ධුරයක් දරනවා. නීතිපතිවරයා කියන ස්වාධීන පුද්ගලයා 79 වෙනි වගන්තියට කතානායකතුමාට සාතිකයක් දෙන්න ඕනි මේ කරන සංශෝධන ව්‍යවස්ථාවට අනුකූලයි කියලා. නමුත් නීතිපතිතුමා ඉතාම පක්ෂග්‍රාහීව පළාත් පාලන මැතිවරණ සංශෝධන පනතෙත් මේ පනතෙත් නීතිපතිගේ සාතිකය ලබා දීලා තියෙන නිසා අපි එතුමාට එරෙහිව ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ මූලික අයිතිවාසිකම් නඩු පවරනවා විතරක් නෙවෙයි 2002 අංක 5 දරන නිලධාරීන් ඉවත් කිරීමේ කාර්ය පටිපාටි පනතේ විශේෂයෙන් සඳහන් වෙනවා නීතිපති පොලිස්පති වරදක් කළොත් මේ ගරු සභාවට ඉවත් කරන්න පුළුවන් කියලා. නීතිපතිවරයා ගෙදර යවන්න යෝජනාව ගෙනාවේ නැත්නම් මේ ලංකාවේ නීති සම්පාදන ක්‍රියාවලියම අනතුරේ කියන එක මේ ගරු සභාවට සිහිපත් කරමින් මම නියඬ වෙනවා.
ස්තුතියි හොනරබල් ජී ශ්‍රීනිවාසන්.
மாகாண சபைகளுக்கான தேர்தல் திருத்தச் சட்டம் மூலம் பற்றிய விடயத்தை எனது பார்வையில் சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு முன்பாக அவைக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களுக்கு எனது வணக்கம். இலங்கையை பொறுத்தமட்டில் 3 வகையான பிரதித்துவ முறைகள் கடந்த காலங்களில் பின்பற்றி வந்திருக்கின்றது. அந்த வகையில் முதலாவதாக 1833 காலப்பகுதியில் பிரித்தானியரின் ஆட்சி காலத்தில் இனவாரி பிரதித்துவ முறை கொண்டுவரப்பட்டது. அது ஒரு பிரித்தாளும் தந்திரத்தையுடைய இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முறையாக இனவாரி பிரதித்துவ முறை அமைந்திருந்தது. அதன் பின்னர் 1931 பிரதேசவாரி பிரதித்துவ முறை கொண்டுவரப்பட்டது. இனவாரி பிரதித்துவ முறையை விட பிரதேசவாரி பிரதித்துவ முறை ஒரு முன்னேற்றகரமான முறையாக நோக்கப்பட்டது. அதுவும் கூட பிரித்தானியரின் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்டது. அதற்கு அடுத்ததாக ஒரு ஜனநாயகத்தன்மை கொண்ட ஒரு பிரதித்துவ முறை என்ற அடிப்படையில் 1978 காலப்பகுதியில் விகிதாசார பிரதித்துவ முறை கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த விகிதாசார பிரதித்துவ முறையில் கூட சில குறைபாடுகள் காணப்படுகின்றன என்பது அவ்வப்போது சுட்டிக்காட்டப்பட்டது. அதன் அடிப்படையில் விகிதாசார பிரதித்துவ முறையில் காணப்படுகின்ற குறைபாடுகளை களைவதற்கு தொகுதிவாரி பிரதித்துவ முறையை முழுமையாக கொண்டு வந்தால் அது சாத்தியமாகாது. அந்த வகையில் விகிதாசார பிரதித்துவ முறையில் உள்ள நன்மைகளையும் தொகுதிவாரி பிரதித்துவ முறையில் உள்ள நன்மைகளையும் பேணத்தக்க விதத்தில் விகிதாசார பிரதித்துவ முறையினையும் தொகுதிவாரி பிரதித்துவ முறையினையும் 50-50 என்ற அடிப்படையில் கொண்டு வருகின்ற ஒரு முன்னேற்பாடு என்பது இரண்டு பிரதித்துவ முறையிலும் காணப்படுகின்ற அனுகூலங்களை நாங்கள் அனுபவித்துக் கொள்வதற்கு அது சாதகமாக அமைந்திருக்க முடியும் என்பது ஒரு பொதுவான ஒரு கருத்தாகும். அந்த வகையில் விகிதாசார பிரதித்துவ முறையில் காணப்படுகின்ற நன்மைகளை அனுபவித்துக் கொண்டு அதில் காணப்படுகின்ற குறைபாடுகளை தவிர்த்து கொள்வதற்காக பிரதேச வாரி பிரயத்துவ முறை அதாவது தொகுதி வாரி பிரயத்துவ முறையினை நாங்கள் குணர்கின்ற போது தொகுதி வாரியில் காணப்படுகின்ற நன்மைகளை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள குறைபாடுகளை விகிதாசார பிரயத்துவ முறையின் மூலமாக தவிர்த்துக் கொள்வதற்கு இடம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்ற மாகாண சபை தேர்தலுக்கான திருத்தச் சட்ட மூலத்தில் இரண்டு அனுகூலமான விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு விடயம் என்னவென்றால் பெண்களுக்கான பிரயத்துவத்தினை அதிகரிக்கின்ற விடயம். இன்றைய பாராளுமன்றத்தை எடுத்து பார்க்கின்ற போது பெண்களின் சதவிகிதம் ஆண்களை விட சனத்தொகை ரீதியாக இலங்கையில் அதிகமாக காணப்பட்டாலும் கூட பெண்களின் விகிதம் என்பது ஏறத்தாழ 5.8 வீதம்தான் இந்த பெண்களின் பிரதிநிதித்துவம் இந்த பாராளுமன்றத்தில் காணப்படுகின்றது. அந்த வகையில் மாகாண சபை மட்டத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை 25% அதிகரிப்பது என்பது ஒரு வகையில் ஒரு முற்போக்கான ஒரு செயல்பாடாக நான் பார்க்கின்றேன். அடுத்ததாக இன்னுமொரு விடயம், விகிதாசார பிரயத்துவத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகளை அகற்றுவதற்கு தொகுதிவாரி பிரயத்துவத்தினை 50-50 என்ற அடிப்படையில் கொண்டு வருகின்ற ஒரு விடயமும் ஒரு முன்னேற்றகரமான விடயமாகத்தான் பார்க்கின்றோம். ஏனென்றால் எதிர்கட்சி என்றவுடன் எல்லாவற்றையும் கண்களை மூடிக்கொண்டு எதிர்ப்பதுதான் எதிர்கட்சி என்கின்ற ஒரு போக்கு கடந்த காலத்தில் ஸ்ரீலங்கா இந்த நாட்டில் காணப்படுகின்ற ஒரு போக்கு காணப்பட்டது. ஆனால் சாதகமான விடயங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்ப்பதும் பாதகமான விடயங்களை தவிர்த்து கொள்வது என்பதும் எமக்கு ஒரு பகுத்தறிகின்ற பகுப்பாய்வு செய்கின்ற ஒரு ஒரு பொறிமுறையின் ஊடாக கண்டுகொள்ள முடியும். அந்த அடிப்படையில் மாகாண சபை திருத்தச் சட்டம் மூலம் இப்போது பெண்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க செய்கின்றது என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது 25% பெண்களின் பிரதிநிதித்துவத்தை 5.7% என்று பாராளுமன்றத்தில் காணப்படுகின்ற பிரதிநிதித்துவம் இது மாகாண சபை சட்டத்தில் இருந்து அடுத்ததாக பாராளுமன்றம் உள்ளூராட்சி சபைகளுக்கு கொண்டு வரப்படுகின்ற போது இந்த பிரதிநிதித்துவத்தை அதிகரித்துக் கொள்ளுகின்ற ஒரு விடயத்தை வரவேற்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த 50-50 பிரதிநிதித்துவ முறையை கொண்டு வருவதும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. அதேவேளை நாங்கள் இன்னும் விடயத்தை சுட்டி ஒரு பின்னுக்கிருந்து நாங்கள் பார்க்கின்ற போது 1977 காலப்பகுதியில் கடைசியாக இந்த பிரதேச வாரி பிரயத்துவ முறையின் அடிப்படையில் தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலின் போது 168 மொத்த ஆசனங்கள் காணப்பட்டன. அந்த 168 ஆசனங்களில் தமிழர் விடுதலை கூட்டணியானது அப்போது 18 ஆசனங்களை கைப்பற்றி எதிர்கட்சியாக இருந்தது. அதற்கு பின்னர் விகிதாசார பிரதிநிதித்துவ முறை கொண்டு வரப்பட்டதன் பின்னர் 225 மொத்தமான ஆசனங்களில் ஆகக்கூடியதாக இந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பானது 22 ஆசனங்களை கைப்பற்றக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த பிரதிநிதித்துவ மாற்றமானது சிறுபான்மை சமூகத்திற்குரிய பிரதிநிதித்துவத்தினை ஓரளவுக்கு குறைத்து கொண்டு போகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. ஆனால் எது சரியோ பிழையோ ஒரு ஜனநாயக அடிப்படையில் பிரதிநிதிகளை தெரிவு செய்யக்கூடிய ஒரு விதத்தில் இந்த பிரதிநிதித்துவ முறையினை மாற்றி அமைப்பது என்பது ஓரளவுக்கு நாங்கள் வரவேற்கின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த காலத்தில் இந்த மாகாண சபை திருத்தச் சட்ட மூலத்தை பற்றி கூறுகின்ற போது அதில் கூறப்பட்ட ஒரு குறைபாடு என்னவென்றால் இந்த மக்களின் ஆணையை பெறாமல் மாகாண சபைகளின் பதவிக்காலத்தை அதிகரிக்கின்ற என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டது. அதேவேளையில் கலைக்கப்படுகின்ற மாகாண சபைகளின் அதிகாரங்களை பாராளுமன்றம் கையேற்கின்ற என்ற விடயம் கூறப்பட்டது. இந்த இரண்டு விடயங்களையும் தவிர்த்துவிட்டு அதே இடத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தையும் அதிகரிக்கின்ற ஒரு செயல்பாட்டோடு அடுத்த கட்டமாக 50-50 என்ற அடிப்படையில் இந்த தொகுதிவாரி பிரதிநிதித்துவத்தினையும் விகிதாசார பிரதிநிதித்துவத்தினையும் கொண்டு வருகின்ற இரண்டு சாதகமான விடயங்கள் இதில் இருக்கின்றபடியால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இந்த விடயத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே நேரத்தில் எவ்வாறான பிரதிநிதித்துவ மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் இந்த நாட்டில் ஏறத்தாழ 26% வாழுகின்ற சிறுபான்மை இனத்தவர்கள் இந்த பிரதிநிதித்துவ முறையினால் பாதிக்காத விதத்தில் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த மாற்றங்களின் போது ஒரு நுணுக்கமான ஒரு பொறிமுறைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியதும் அவசியமாகும். ஏனென்றால் இந்த நாட்டில் 74% சிங்கள சமூகம் வாழுகின்ற போது சிறுபான்மை சமூகத்தினர் என்று சொல்லுகின்ற போது தமிழ் பேசுகின்ற அடுத்த சமூகத்தினர் 26% வாழுகின்றார்கள். இந்த 26% வாழுகின்ற மக்கள் தமது பிரதிநிதித்துவ பலத்தின் ஊடாக பல விடயங்களை சாதிக்க முடியாத ஒரு நிலைமை காணப்படும். ஏனென்றால் சிங்கள 74% மக்கள் நினைத்தால் சில விடயங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றபடியால் இந்த பிரதிநிதித்துவ மாற்றங்கள் என்பது சிறுபான்மை சமூகத்தை எந்த ஒரு விதத்திலும் பாதிக்காத விதத்தில் செய்யக்கூடிய ஒரு ஒரு பொறுமையை ஏற்படுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதே நேரத்தில் இந்த பெண்களும் 50-50 என்ற அடிப்படையில் சமூகத்தில் இருக்கின்ற போது உண்மையான ஒரு ஜனநாயக பிரதித்துவம் பெண்களுக்கு கிடைப்பதாக இருந்தால் இந்த 25% கூட எதிர்காலத்தில் அதிகரிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போதுதான் பெண்களுக்கான அந்த பெண்கள் பாதிப்புகளை இந்த சட்டமன்றங்களிலும் மாகாண சபைகளிலும் உள்ளூராட்சி சபைகளிலும் எடுத்துரைப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த மாகாண சபை திருத்த சட்ட மூலத்தில் குறைபாடாக காணப்பட்ட இரண்டு விடயங்கள், மாகாண சபைகளின் பதவிக்காலத்தை மேலும் தொடர்ந்து அதிகரிக்கின்ற என்ற விடயமும், மாகாண சபைகள் கலைக்கப்படுகின்ற போது அந்த அதிகாரத்தை பாராளுமன்றம் பொறுப்பேற்கின்ற என்ற விடயமும் தவிர்க்கப்பட்ட நிலையில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கின்ற விடயமும், 50-50 தொகுதிவாரி விகிதாசாரம் காணப்படுகின்ற விடயமும் இதில் இடம்பெறுகின்றபடியால் இந்த சட்டமூலம் என்பது ஓரளவுக்கு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சட்டமூலமாக அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயத்தில் நான் நினைக்கின்றேன், ஒரு காய்தல் உவத்தல் இல்லாமல் பக்கச்சார்பு இல்லாமல் ஒரு நடுநிலையாக இருந்து சிந்திக்கின்ற போது இந்த சட்டம் மூலம், மாகாண சபை தேர்தலுக்கான திருத்த சட்டம் மூலம் என்பது இரண்டு வகையில் பெண்களின் பிரதித்துவத்தை அதிகரிப்பதோடு விகிதாசார பிரதித்துவ முறையில் காணப்படுகின்ற குறைபாடுகளை தொகுதிவாரி பிரதித்துவ முறையில் களையக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கின்றபடியால் இந்த சட்டம் மூலம் ஒரு முற்போக்கானது என்பதை கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
தேங்க்யூ.